இன்றைக்கு மீண்டும் விஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் என்ற நிகழ்ச்சியிலே உங்களோடு இணைந்திருப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வழக்கமாக இங்கே பல நேயர்கள் இந்த நேரத்திலே இந்த வானொலியை கேட்பதற்காக மிகுந்த அக்கறையோடு இருப்பார்கள் என்பது எங்களுக்கு தெரியும். முக்கியமான பல விடயங்கள் எங்களுடைய வாழ்நாளிலே ஏற்படுகின்ற, எமக்கு ஏற்படவிருக்கின்ற பல்வேறு வகையான விடயங்கள் பற்றி இங்கே ஆக்கப்பூர்வமான விளக்கமான விரிவான விளக்கங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார் டாக்டர் லம்போதன் அவர்கள். இது உண்மையிலேயே ஒரு சிறப்பான நிகழ்ச்சி என்று பலரும் நீங்கள் பாராட்டுகிறீர்கள். நன்றி. எங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு தெரியும் சமய சத்துவங்கள், கலாச்சார பின்னணிகள், நாங்கள் அனுஷ்டிக்கின்ற பல்வேறு வகையான விரதங்கள், சமய கிரியைகள் போன்றவற்றை பற்றி நாங்கள் பரம்பரை பரம்பரையாக அதை அனுஷ்டித்து வந்தாலும் அதனுடைய விளக்கத்தை அறிவதற்கோ அல்லது தெரிந்து கொள்வதற்கோ அல்லது வாசித்து அறிந்து கொள்வதற்கோ நாங்கள் முனைவதில்லை. அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். என்றாலும் இவ்வாறான ஒரு வசதியான ஒரு வானொலி மூலம் இந்த விஷயங்களை எல்லாம் அலசி ஆராய்ந்து உங்களுக்கு எடுத்து வருகின்ற டாக்டர் அவர்களுக்கு நாங்கள் எல்லோரும் நன்றி கடன் உடையவர்களாக இருக்க வேண்டும். இது உண்மையிலே ஒரு தெய்வ செயல் என்றுதான் கூற வேண்டும். இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பினை கனடா மக்கள் பொதுவாக பெற்றிருப்பது அவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன். இந்த சந்தர்ப்பத்திலே அண்மையில் என்னுடைய ஒரு நண்பர் என்னோடு தொலைபேசியில் பேசும்பொழுது கேட்டார், இந்த சொர்க்கம் நரகம் என்பது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அவ்வாறு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை, அதற்கெல்லாம் ஒரு கற்பனை, நாங்கள் எங்களுடைய மனதிலே அவ்வாறான ஒரு நிலையை உருவாக்கி கொள்ளுகிறோம், அது உண்மையாக இருக்கவில்லை என்ற மாதிரி அவர் கூறினார். அதற்கு நான் பின்னே விளக்கங்கள் சொன்னேன். இப்ப எங்களுடைய முன்னோர்கள், எங்களுடைய ரிஷிகள், முனிவர்கள் இந்த விடயங்கள் பற்றி பல ஆதாரபூர்வமான முன்னெடுப்புகளை வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இப்ப கிறிஸ்தவ சமயத்தவர் கூட இந்த பரலோகம் அதிலே இருக்கின்ற பல்வேறு விஷயங்களை எல்லாம் அடிக்கடி கூறிக்கொண்டு வருகிறார்கள். எனவே இது ஒரு கற்பனையான விடயம் என்றால், இப்போது பரம்பரை பரம்பரையாக இந்த விஷயங்களை நுணுக்கமாக அவர்கள் கூறியிருப்பதற்கு ஏதாவது ஒரு மூல காரணம் இருக்க வேண்டும் என்பதற்கு தகுந்த ஆதாரங்கள் இருக்கின்றன. வணக்கம் போல இங்கே டாக்டர் வந்திருக்கிறார். வணக்கம் டாக்டர், உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி.
வணக்கம் நேயர்களே, குருவர்களும் திருவர்களும் கூட இந்த மெஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் என்ற நிகழ்ச்சியினூடாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இப்பொழுது மாசி மாதம், மாசி மகம் வந்து வருகின்ற செவ்வாய்க்கிழமை 6ஆம் தேதி வருகின்றது. சைவர்கள் அதையும் ஞாபகத்தில் வைத்திருந்து வழிபாடுகள், திருக்கோயிலுக்கு போவது, வழிபாடு செய்வது போன்றவற்றை செய்து கொள்ளலாம். அடுத்ததாக ஆசிரியர் சிவனேசன் அவர்களுடைய கூற்று பல பேருக்கும் இருக்கின்ற ஒரு ஐயம்தான், அதாவது சுவர்க்க நரகங்கள் உண்மையிலேயே இருக்கின்றனவா இல்லையா, அதுதான் முக்கிய கேள்வி. இதெல்லாம் வந்து சுவர்க்கம் என்று சொல்லுகின்றோம், நரகம் என்று சொல்லுகின்றோம், இவையெல்லாம் உண்மையாகவே இருக்கின்றனவா அல்லது எமது புராணங்களிலே கூறப்பட்ட கற்பனை கதைகளா அல்லது பாமர மக்களை அறிப்பறிவில்லாத மக்களை பயமுறுத்தி பயப்படுத்தி அவர்களை நல்ல வழியிலே வைப்பதற்காக சொல்லப்பட்ட ஒரு நன்னோக்கத்துக்காக சொன்னப்பட்ட புனைகதைகளா அல்லது வர்க்க ஆதிக்கத்தின் இருந்து தங்களுக்கு கீழே இருப்பவர்களை சுரண்டுவதற்கும் தங்களுடைய மேலாதிக்கத்தையும் மேலாண்மையை நிலைநாட்டுவதற்குமாக குருமார்களாலும் சமயவாதிகளாலும் ஆச்சாரியர்களாலும் பிராமணர்களாலும் புகுத்தப்பட்ட ஒரு புனை கதையா, ஒரு சதிவேலையா, இப்படி பலவிதமான ஐயங்கள் இருக்கின்றன. எல்லோருக்கும் ஒவ்வொரு கருத்துக்கள் உண்டு. இதிலே சில பேர் சொல்லுவார்கள் சுவர்க்க நரகம் ஒன்று இல்லை, இந்த உலகத்திலேதான் அது எல்லா அனுபவமும் இங்கேதான் இருக்கின்றது என்றும் சொல்லுவார்கள். சில ஆன்மீக குருமாரே அப்படி சொல்லுவதை கேட்டிருக்கிறேன், அவர்களுடைய புஸ்தகங்களிலேயும்
பார்த்திருக்கிறேன்.
நம்முடைய இந்து சமயத்திலே சைவத்திலே சுவர்க்க நரகங்களை பற்றி என்ன சொல்லி இருக்கின்றது என்று கேட்டால், இந்த நாங்கள் இருக்கு இந்த பூமிக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு, நாங்கள் இருக்கின்ற இந்த பூமிக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. என்ன ஸ்பெஷாலிட்டி என்றால், முந்தி சொன்னேன் எத்தனையோ விதமான அண்ட தொகுதிகள், கோடானு கோடி அண்ட தொகுதிகள் இருக்கின்றன. அண்ட தொகுதியின் உண்டை புறக்கம் அளப்பெருந்தன்மை வளப்பெருங்காட்சி ஒன்றனுக்கொன்று நின்றலில் பகரின் 101 கோடியின் மேற்பட விரிந்தன. இப்படி பில்லியன்ஸ் ஆஃப் காஸ்மிக் யூனிட்ஸ் ஆர் எக்ஸ்பேண்டிங் அண்ட் நவீன அந்த காஸ்மாலஜி, அந்த அண்டத்தின் பிறப்பை பற்றிய கொள்கையை 1100 ஆண்டுகளுக்கு முன்னரே மாணிக்க வாசகர் திருவாசகத்திலே அப்படி பதித்து வந்திருக்கிறார். இந்த அண்ட தொகுதிகள் எல்லாவற்றிலேயும் கோடானு கோடி வகையான உயிர்கள் பிறந்து இறந்து வருகின்ற வளமை இருக்கின்றது. 84 100,000 வகையான உயிர் வகைகள் இருப்பதாக சொல்லுகிறோம். 84 100,000 ஜோனி பேதம் என்று சொல்லுவோம். தேவர்களிலேயே 11 லட்சம் பேதங்கள் இருக்கிறது. மனிதர்களிலே 9 லட்சம் வகையான மனிதர்கள். நாற்கால் விலங்குகளிலே 10 லட்சம், பறவைகள் 10 லட்சம், ஊர்வன 15 லட்சம், நீர்வாழ்வன 10 லட்சம், தாவரம் 19 லட்சம். இப்படி மொத்தமாக 84 லட்சம் வகையான உயிர்கள் இந்த எத்தனையோ வகையான இடங்களிலே பிறந்து இறந்து வருகின்றன. இது 7 வகையான புறப்புகள் என்று சொல்லுவார். ஓ, அதான் சில பேர் சொல்றது ஏழு புறப்பு அல்ல, வள்ளுவர் சொல்லுகின்றார் எழுபிறப்பும் தீயவை தீண்டா பழிபிறங்கா பண்புடை மக்கட்பொறி. இந்த 7 வகையான புறப்புகள்லையும் கூட உங்களுக்கு கெட்டதுகள் வராது, நல்ல மக்களை பெற்று வளர்த்து விட்டார் வள்ளுவர் சொல்லுகின்றார். இந்த 7 புறப்பு என்றதுக்கு இந்த திருக்குறளுக்கு உரை எழுதிய பரிமேலகர், காஞ்சிபுரத்தைச் சேர்ந்தவர் வைஷ்ணவர், அவர் பரிமேலகர் உரையிலே அதில் ஒரு பாட்டை ஒரு மேற்கோள் காட்டுகின்றார். ஊர்வ 11 ஊர்வன 11 லட்சம், 9 மானிடம், 9 லட்சம் மனுஷர் வகைகள் இருக்கின்றன. நீர் பறவை நாற்காலோர் பௌவத்து, நீர் வாழ்வன 10 லட்சம் வகையான உயிர்கள், பறவைகள் 10 லட்சம் வகையான உயிர்கள், நாற்கால் விலங்குகள் 10 லட்சம் வகையான உயிர்கள். சீரிய பந்தமான் தேவர் 14, தேவர்கள் 14 லட்சம், அயன் படைத்த அந்தமிழல் சீர் தாவரம் 4-5, பிரம்மன் படைத்த தாவர வகைகள் 4-5 20 லட்சம், மொத்தமாக 86 லட்சம். இது திருக்குறள் பரிமேலையிலே சொல்லியிருக்கிறார். இது எல்லாம் இந்த பூமியில மட்டுமில்லை, எல்லா அண்ட தொகுதிகளிலையும் இருக்கு. இப்ப தேவர்கள் எல்லாம் தேவலோகத்தில். அப்ப இப்படி எல்லாம் இருக்கின்ற இந்த பூமியிலே மட்டும்தான் ஆலய வழிபாடு உண்டு என்று சொன்னோம். நீங்கள் எந்த புராணத்தை எடுத்து பார்த்தாலும், எந்த நூல்களை வேதங்களை எடுத்து பார்த்தாலும், எந்த இடத்திலுமே கோயில் கிடையாது. கோயில் இருப்பது இந்த பூமியில்
மட்டும்.
அதுதான் அந்த பூமிக்கு ஒரு சிறப்பு. இந்த பூமி சிவனுய கொள்கின்ற வாரன்று நோக்கி அன்பிரு பெய்தவும் மலரவன் ஆசைப்படவும் என்று சொல்லுவார்கள். புவனியில் போய் நாம் புறபயமாயினால் போக்குகின்றோம் அவமே என்று சொல்லி சொல்லுவார்கள். இங்கேதான் கோயில் வழிபாடு இருக்கு. அப்ப நாங்கள் யோசித்துக் கொள்ள வேண்டும், கோயில் வழிபாடு இவ்வளவு முக்கியமானது, பூமியிலே பிறந்திருக்கிறோம். அது ஒன்று. இரண்டாவது ஒரு விஷயம், இந்த பூமியிலேதான் நல்லதும் கெட்டதும் ரெண்டும் செய்யலாம். வினை ஈட்டம் என்று இருக்கிறது இல்லையா, அதாவது எங்களுடைய வினைகளை எக்ஸ்பீரியன்ஸ், வினைகளை செய்கிறது, நல்லது கெட்டதை செய்கிறது வந்து இந்த பூமியிலேதான் உண்டு. இப்ப தேவலோகங்கள் அங்கே எல்லாம் போனால் அங்க வந்து நல்வினைகளை அனுபவிப்பார்கள், நரகலோகத்தில் போனா தீவினைகளை அனுபவிப்பார்கள். அப்ப சொல்லுவார்கள் என்று கேட்டால், ஆன்மாக்கள் சைவப நாடல கேட்கின்றார், ஆன்மாக்கள் வினைகளை செய்வதற்கும் வினை பயன்களை அனுபவித்ததற்கும் இடமுவை. மரமளி இருவினைகளையும் செய்வதற்கும் இருவினை பயன்களை அனுபவிப்பதற்கும் இடம் பூமி, நல்வினை பயனை அனுபவிப்பதற்கு இடம் சுவர்க்கம் முதலிய மேலுலகங்கள், தீவின பயனை அனுபவிக்கும் இடம் 28 கோடி நரகங்கள். 28 கோடி நரகங்கள், அது பற்றி வருவோம் நாங்கள். இப்ப இந்த இறந்தவுடன் என்ன நடக்கின்றது, பல பேர் கேட்பார்கள் இறந்தவுடனே என்ன நடக்கின்றது. சென்ற முறையும் ஒருவர் கேட்டிருந்தார், இங்கேயும் ஒரு கேள்வி அன்பருடைய இருக்கின்றது. அதிலே அவர் அந்த கேள்வியை நீங்கள் வாசித்தால்,
உயிர் உடலை விட்டு புறப்பட்டு எத்தனை நாட்களில் சொர்க்க நரகம் போகும்.
அது ஒரு கேள்வி போகும். இது அடுத்த கேள்வி. சைவ வினாவிடை. ஆ யாழ்ப்பாணத்து நல்லூர் ஆறுமணாளர் அவர்களுடைய சைவ வினாவிடை இரண்டாம் புத்தகத்திலே 37வது கேள்வி. பூமியிலே பிறந்த ஆன்மாக்கள் சரீரத்தை விட்டவுடனே ஜாதி செய்யும்.
அவரே கேட்கிறார்,
கேட்கு அந்த விடை. நல்வினை செய்த ஆன்மாக்கள், அதாவது நல்லது செய்த ஆன்மாக்கள், ஆத்மாக்கள் தூள சரீரத்தை விட்ட உடனே, இந்த உடம்பை விட்ட உடனே சூட்சும சரீரத்தோடு, சப்டில் பாடியோடு, பூதசார சரீரமாகிய தேவ சரீரத்தை எடுத்துக்கொண்டு, செலஸ்டியல் பாடி இவைக்கு கிடைக்கும், செலஸ்டியல் பாடி, ஸ்வர்க்கத்திலே போய், தி ரீச் த ஹெவன்ஸ், அந்த நல்வினை பயனாகிய இன்பத்தை அனுபவிக்கும். They enjoy the pleasures. They enjoy the, so they get the heavenly body and they go to the heavenly planets. They enjoy the heavenly pleasures. Good deeds. தீவினை செய்த ஆன்மாக்கள், இந்த கெட்டது செய்ததுகள் தூள சரீரத்தை விட்டவுடனே சூக்கும சரீரத்தோடு பூத சரீரமாகிய ஜாதனா சரீரத்தை எடுத்துக்கொண்டு, ஹெல்லிஷ் பாடி எடுப்பார்கள். ஏன் ஹெல்லிஷ் பாடி என்றால் அங்கே நிறைய வாட்டல் வதைகள் எல்லாம் இருக்கின்றன, அதையெல்லாம் இந்த உடம்பு தாங்காது. அப்ப அதுக்கு ஒரு ஸ்பெஷல்
பாடி வேணும்.
ஓ, கரண்டி வேணும் இல்லையா? அங்க இருக்கிறதுக்கு மில்லியன்ஸ் ஆஃப் கரண்டி உள்ள பாடி கொடுக்கணும். அப்ப ஜாதனா சரீரத்தை எடுத்துக்கொண்டு நரகத்திலே போய் அத்தீவினை பயனாகிய துன்பத்தை அனுபவிக்கும். இதனுடைய விடை. மூன்றாவது ஒரு குறிப்பு அதே பகுதியில சொல்றார், இப்படி அன்றி, இப்படி இல்லாமல் ஒரு தூள சரீரத்தை விட்ட உடனே பூமியிலே தானே ஒரு யோனி வாய்ப்பட்டு மற்றொரு தூள சரீரத்தை எடுப்பதும் உண்டு. போன முறையை சொன்னோம், சில இதுகள் உடனே புறப்படுக்கலாம். இவ்வளவத்தையும் அவர் 37வது வினா விடையிலே சொல்லி இருக்கிறார். அப்ப பிறகு அடுத்தது கேட்கிறார், இந்த சுவர்க்கத்துல போய் இன்பம் அனுபவிச்ச பிறகு என்ன நடக்கும்? அதுதான் கடைசி கன சமயங்கள் வந்து சுவர்க்கத்தை தான் அவனுடைய கடைசி இலக்காக சொல்லுகின்றன. கிறிஸ்தவத்திலே பரதீசு சுவர்க்கம் என்று அது கடைசி இலக்காக சொல்லப்படுகிறது. இஸ்லாத்திலேயும் அதே விதமாக சொல்லப்படுகிறது. அப்ப இந்த சுவர்க்கம் அடைந்து அங்கே போய் சந்தோஷமாக இருப்பதுதான் என்னுடைய நோக்கமா என்று கேட்டால், அதுல அடுத்த கேள்வி, சுவர்க்கத்திலே இன்பம் அனுபவித்த ஆன்மாக்கள் பின்பு யாரு செய்யும், என்ன நடக்கும் அவைக்கு ஹெவன்லிக்கு போன பிறகு? தொலையாது எஞ்சி நின்ற கண்ம சேடத்தினாலே, என்ன அவைக்கு கர்மா இருக்குது, மிச்சம் இருக்கு, சேஷவண்டா மிகுதி, திருப்ப பூமியில் வந்து மனிதர்களாய்
பிறக்கும்.
எல்லாரும் தேவர்களாக இருந்து வந்தவர்கள், அதை நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும். மனுஷ புறப்பு தேவர்களாக இருந்து வந்தது. அடுத்தது, அப்ப நரகத்திலே உணவு என்ன நடக்கும்? நரகத்திலே துன்பம் அனுபவித்த ஆன்மாக்கள் பின்பு ஜாதி செய்யும். கண்ட கேள்வி 39வது கேள்வியில செய்ய வினாவுடையில சொல்லுகின்றார், தொலையாது எஞ்சி நின்ற கண்ம சேடத்தினாலே, இன்னும் கொஞ்சம் கர்மா மிச்சம் இருக்கிறதுனால, திரும்ப பூமியில் வந்து தாவரங்களாயும் நீர்வளவனவாயும் ஊர்வனவாயும் பறவைகளாயும் விலங்குகளாயும் பிறந்து, அதுல வடிவ கூர்ப்பு முறையில சொல்றார், வடிவாச்சு கொள்வார், முன்பு தாவரங்களாயும் பின்பு நீர்வாழ்வனவாயும் பின்பு ஊர்வனவாயும் பின்பு பறவைகளாயும் பின்பு விலங்குகளாயும் பிறந்து பின்பு முன் செய்த நல்வினை வந்து பொருந்த மனிதர்களாய் பிறக்கும்.
கூர்ப்பின் அடிப்படை அங்கே தொடங்கி,
அங்கே தொடங்கி. அப்ப அப்படி எடுக்க அந்த இந்த நிலையில வந்து வந்து திருப்பி பிறந்து போவார்கள் என்று கேள்விடுது. இப்ப கேள்வி என்ன கேட்டால், திருப்பி எங்களுக்கு இந்த சுவர்க்க நரகங்களை பற்றி மேலதிகமாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்ற கேள்வி இருக்கின்றது இல்லையா? இப்படி உண்மையாக இருக்கின்றனவா?
டாக்டர், இன்னொரு கேள்வி என்னன்னா, நாவலர் வந்து எழுந்தமானமாக சொல்லி இருக்க மாட்டார், அவர் சவுந்த ஆதாரங்களை எல்லாம் அலசி ஆராய்ந்துதான் இதை பற்றி எழுதியிருப்பார். சைவ வினாவுடை எழுத்துல போடும் பொழுது அதற்கு வேண்டிய ஆதாரங்கள் கட்டாயம் இருக்கும்.
இருக்கும். இப்ப என்ன,
அந்த அடிப்படையில்
இறந்தவுடன் நல்ல ஆத்துமாக்கள் போற பாதை கொண்டிருக்கின்றது. சுவர்க்கத்துக்கு போறது நரகத்துக்கு போறதெல்லாம் சொன்னோம். இது வந்து 99% ஆன்மாக்கள் இந்த சுவர்க்க நரகத்திலே போகுது. இந்த சுவர்க்கத்துக்கு போன என்ன நரகத்துக்கு போன என்ன ரெண்டு பேரும் திருப்பி வரத்தான் வேணும்.
ஓஹோ, என்றால் அவர்கள் எஞ்சி இருக்கிற அந்த கர்மவினையை
தீர்ப்பதற்கு. ஆகவே இந்த சுவர்க்கமும் நரகமும் முத்தி பாதை அல்ல. இந்த மாணிக்கவாத சொல்லுகின்றது, மீட்டு இங்கு வந்து வினை பிறவி சாராமி என்று சொல்லுகிறார் இல்லையா? அதாவது நோ மோர் ரிட்டர்ன்ஸ் ஹியர் என்ற நிலை இங்க வரையில. இந்த சுவர்க்க நரகங்களுக்கு போனா திருப்பி வருவோம், அந்த நிலை வரை மட்டும் திருப்பி திருப்பி வந்து போக வேணும். அப்ப இந்த நிலையில இந்த சுவர்க்க நரகங்களுக்கு போகின்ற பொழுது இந்த நிலையை சொல்றது இருள் சேர்ந்த இடம், அதாவது தூம மார்க்கம் என்று சொல்லுவோம். அதான் வள்ளுவர் இதையும் சொன்னார், அருள் சேர்ந்த நெஞ்சினருக்கு இல்லை, அதாவது நெஞ்சத்திலே அருள் உள்ளவர்களுக்கு, who has a kindness in their heart, இல்லை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ். Never enters the worlds of darkness. அந்த இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ். இங்க உங்களுக்கு நெஞ்சத்தில் அருள் இருந்தால், இரக்கம் இருந்தால், நீங்கள் இந்த இருண்ட பாதையில போக மாட்டீர்கள். உங்களுக்கு ஒளிப்பாதை என்று புறம்பாக ஒன்று இருக்கின்றது. அது மேலே அரிதாகத்தான் அந்த ஒளிப்பாதை வரும். ஒளிப்பாதை வலது அரிதாகத்தான் வரும். அது ஆயிரத்தில் லட்சத்தில் கோடியில் ஒருவருக்குத்தான் வரும். அந்த ஒளிப்பாதையிலே போகின்ற பொழுது, அந்த ஒளிப்பாதையில போகிற பொழுது எத்தனையோ பேர் வரவேற்கிறார்கள் இவரை. அதை சொல்லுவார்கள், ஒளிப்பாதையில போகிற பொழுது அக்னி தேவதை வரவேற்கின்றது, பகலுக்குரிய பிரிசைடிங் டேட்டி ஆஃப் தி டே வரவேற்கின்றது, சுக்லபக்ஷ தேவதை பிரிசைடிங் டேட்டி ஆஃப் தி பிரைட் ஹாஃப் ஆஃப் தி இயர் இருக்கிறது இல்லையா, அது வரவேற்கின்றது, உத்தராயண தேவதை அது வரவேற்கின்றது, வருஷ தேவதை டேட்டி ஆஃப் த இயர் வரவேற்கின்றது, வாயு தேவதை சூரியன் சந்திரன் மின்னல் வர்ணன் இந்திரன் பிரம்மா, இப்படி 40 பேருக்கு மேல வரவேற்கிறார்களாம் போற பாதையில.
ஒளிப்பாதையில போற
ஒளிப்பாதையில போறவர்களை இப்படி இவர்கள் வரவேற்கின்றார்கள். அப்ப இதைத்தான் சொல்லுவார்கள் மப்பர் சுவாமிகள் தேவர்த்தார் சொல்லுவார், சூரிய மண்டலத்தின் ஊடு போவார்கள் அவர்கள் என்றால் இந்த சூரியன் அல்ல, அது சொல்றது அப்ராகிருத சூரியன், இந்த பௌதிக சூரியன் அல்ல, இதுக்கு அப்பாற்பட்ட சூரியன். இந்த சூரியன் நினைக்கின்ற பொழுது நாங்கள் பார்க்கின்ற சூரியன் பௌதிக சூரியன். அந்த சூரியனுக்கு அதிதேதியாக அதிதெய்வமாக பிரிசைடிங் டேட்டியாக இருப்பவர் சூரிய தேவன். அவர்தான் நவக்கிரக தேவதையாக நாங்கள் வழிபடுகின்றோம். இதைவிட ஒவ்வொரு மாதமும் அந்த சூரிய அதிதேவதையாக வந்து போற அந்த தேவர்கள் சொல்வார்கள், துவாதத ஆதித்யர்கள், 12 சூரிய தேவர்கள் இருக்கின்றார்கள். இந்த துவாதத ஆதித்யர்களை விட இந்த பௌதிக சூரியனுக்கு அப்பாற்பட்டு அப்ராகிருத சூரியன், இந்த சூரியனுக்கு எல்லாம் ஒளி கொடுக்கிற சூரியனாக அப்ராகிருத சூரியன் என்றா, இந்த பௌதிக இதுக்கு அப்பாற்பட்ட சூரியன் இருக்கின்றது. அந்த சூரியனை தான் இவர் சொல்லுகின்றார், அங்கதிரோன் அவனை அண்ணலா கருத வேண்டா, இந்த சூரியனை நீங்கள் கடவுள் நினைக்க வேண்டாம், வெங்கதிரோன் வழியே போவதற்கு அமைந்து கொண்டேன், அவன் ஊடாக அங்கால கூறத்துக்கு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை தயார்படுத்திக் கொள்ளணும், அங்கதிரோன் அவனை உடன் வைத்த ஆதிமூர்த்தி செங்கதிரோன் வணங்கும் திருச்சோற்று துறையனாரே. Prepare yourself to go to the இருளகற்றும் எரிகதிரோன் மண்டலத்தூடு, இந்த இருளகற்ற இந்த சூரியன் மண்டலத்தின் ஊடு ஏற்றி வைத்து ஏணி வாங்கி, அங்கு ஏணி கொடுத்து ஏற்றி வைக்கிறாராம் பெருமாள். நீங்க இப்படி இந்த ஆதினா போயேக்குள்ள அங்க ஒரு வாசல் இருக்குது, அவர் இப்படி ஏணி கொடுத்து உங்களை எடுத்து கை கொடுத்து மேலே எடுத்து போட்டு ஏணி எடுத்து வைக்கிறார், ஏற்றி வைத்து ஏணி வாங்கி அருள் கொடுத்து அடியவரை ஆட்கொள்வான். இது பெரியாழ்வார் பாடின பாட்டு. The Lord who lifts the devotees through the realms of the radiant sun with the tall ladder of no return. Ladder of no return.
எடுத்துட்டா போய் அங்க திரும்பி வரலாம்.
Reveals himself and take them into his service, resides in திருவரங்கம். இது பெரியாழ்வாருடைய திருமொழியிலே இருக்குது. இதே மாதிரியாக ஸ்மிருதிகள்லையும் இருக்கு, பராசர ஸ்மிருதி. எங்களுக்கு 18 ஸ்மிருதி நூல்கள் இந்து மதத்தில், சட்ட இன்றைய சட்ட நூல்களுக்கு எல்லாம் அடிப்படை ஸ்மிருதி நூல்கள். அந்த ஸ்மிருதி நூல்களில் பராசரமே சொல்லுது, பரிப்ராஜகர்களாக திரியும் ஜோகிகள், அதாவது ஜோகிகளாக திரிகிறவர்கள், போரில் புறமுருகிடாது மரித்த வீரர்களுடைய ஆன்மாக்கள், சூரிய மண்டலத்தை பிளந்து கொண்டு மேலான உலகங்களுக்கு செல்கின்றன. இது பராசர ஸ்மிருதி 3:37. பரிப்ராஜக மெண்டிகன் ஜோகின்ஸ் அண்ட் ஹீரோஸ் ஹில்ட் இன் தி பேட்டில்ஸ் வித்வுட் ஸ்கார்ஸ் ஆன் தியர் பேக்ஸ் ஆர் டூ கைண்ட்ஸ் ஆஃப் மென் ஹூ சால் பெனிட்ரேட்டிங் ரைட் த்ரூ த சோலர் டிஸ்க் அசென்ட் டு த ஹையர் பிளானட்ஸ் ஓ ஹையர் ரீஜன்ஸ். இது அங்கே இருக்குது. இந்த விதமாக இந்த ஒளி மார்க்கம் இப்படி போகுது, அது அந்த மார்க்கம். அடுத்ததாக இந்த ஜமலோகத்துக்கு போற பாதை இருக்குது. அதான் கேட்டார்கள் எவ்வளவு நாள் செல்லும்
மார்க்கம்.
பொதுவாக இறந்தவுடன் என்ன நடக்கணும் என்று கேட்டால், இங்கே இருந்து எங்களை எல்லாருக்கும் ரெடி போ ஏணி, அடுத்த ஏணி. அது வந்து இந்த ஒளி மார்க்கம் எல்லாம் எங்களை எல்லாருக்கும் வராது. ரமண மகரிஷி இருந்தார், அவர் போனார். அவர் போகும்போது அந்த ஒளியை பல பேர் பார்த்தார்கள். ஒரு நட்சத்திரம் வடக்கு நோக்கி போறதை வெகு தூரத்தில் இருந்தே அவதானிக்கக்கூடியதாக இருந்தது ரமண மகரிஷி மறைந்த போது. அதே மாதிரியாக சுந்தரமூர்த்தி நாயனார் போற பொழுது ஒளி மார்க்கமாக போனார், வானத்தில் பார்த்தார்கள். பெரிய புராணத்தில் அப்படித்தான் சொல்லுகிறது. உமன் யூனிவர் கைலாயமலைச்சாரல்ல தன்னுடன் இருந்த மற்ற முனிவர்களோடு இருந்த வானத்திலே ஒளி மண்டலம் போகின்றது.
வெள்ளையானையிலே
போகின்ற
உண்மையிலே அதெல்லாம் எங்களுடைய புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நாங்கள் அதிகம் அசட்டை செய்யவில்லை.
அந்த ஒளி மார்க்கமாக போகின்ற பொழுது சிலவுகளை மற்றவர்களும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதான் அந்த சிறப்பு அதுல. அப்ப அந்த நேரத்தில் அந்த ஒளி வலிவாக அந்த இதுல போகின்றார். அதை பார்த்தவுடன் அவர் சொல்லுகின்றார், இங்க வந்து இது போறது சுந்தரர். அப்ப இங்க போறது சுந்தரர் என்று சொல்லுகின்றார். அப்ப இந்த ஒளிமயமாக போகின்ற தன்மை அங்கே பார்க்கின்றோம். அதே மாதிரியாக அது அரிதாக கிடைப்பது. ஆனால் எங்கள் எல்லாருக்கும் பாதை வந்து யமலோகம்.
அப்ப இருள்
அதான் ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட். ஜமனுக்கு சில டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. ஹி இஸ் அ டைரக்ஷனல் காட் ஆஃப் தி சவுத், தென் திசை கடவுள்.
ஹி
இஸ் ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் தி ஹெல்ஸ், நரகலோகங்களுக்கு அதிபதி அவர் தான். அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸும் அவரிடம் தான் இருக்கு. அவர்தான் சீஃப் ஜஸ்டிஸ். அதான் தர்ம ராஜா என்று சொல்லுகிறோம். தர்மத்துக்கு பார்த்து கொடுப்பவர். அப்ப அந்த ஊருக்கு போற பாதை வந்து இந்த உயிர் விட்டவுடன் இங்கே சில காலம் சஞ்சரிச்சு, பொதுவாக சொல்லுவார்கள் அந்த 31 அந்த அந்தியட்டி முடியும் வரைக்கும் இங்கே இருக்கலாம். உயிர் இங்கே நிற்கக்கூடிய சாத்துகள் இருக்கக்கூடாது. அதை இருந்துட்டு அதுக்கு அப்புறமாக அந்த பயணம் தொடங்கும். அப்ப 31 அந்தியட்டி முடியும் மட்டும் எங்கே அது வாழ்ந்ததோ அந்த வாழ்ந்த இடத்தை சுற்றி சுற்றி கொண்டிருக்கும். அதுக்குத்தான் நாங்கள் அந்த காலத்துல அவர்களுக்கு தினமும் அவர்களுக்கு உணவு நீர் வைத்து அவர்களுக்காக அவர்களை பிரார்த்திப்பதல்ல. கணவர் படத்தை வச்சு மாலை போட்டு இறந்தவர்களை தான் கும்பிடுறார்கள். அது தவறு. அது இறந்த ஆன்மாக்களுக்கு தங்களுக்கு சாந்தி கொடுக்கும் வல்லமையும் இல்லை, மற்றவர்களுக்கு சாந்தி கொடுக்கும் வல்லமையும் இல்லை. அவர்களுக்கு அதை வைத்து படைத்து இறைவனை நோக்கி ஒரு சிவபுராணமோ ஒரு திருவாசகமோ திருவார திசுவங்களை பாடி ஒரு பஜனை பாடல்களை பாடி சில மந்திரங்கள் நாமஜபங்களை அவருடைய பிள்ளைகள் மக்கள் மருமக்கள் பேரப்பிள்ளைகள் இல்லத்திலே சொல்லி வர அவருடைய ஆத்மாவும் சாந்தமடையும். அவருடைய இழப்பினாலே வருத்தம் வருகின்ற, துன்பம் வருகின்ற மனைவி பிள்ளைகள் உறவுகள் அன்பு மக்கள் எல்லாரும் அவருடைய உள்ளமும் சாந்தி அடையும். அந்த வீட்டுக்கும் அந்த இறந்த ஆத்மானுடைய பிளெஸிங் கிடைக்கும். இந்த பித்ருனுடைய பிளெஸிங் கிடைக்கும். இதுதான் உண்மையா செய்ய வேண்டியது. இதுக்கு பிறகும் எங்கால யமலோகத்துக்கு போற பாதை அங்க போய் சேர கிட்டத்தட்ட 1 வருஷம் எடுக்கும். அதுதான் நாங்கள் 1 வருஷம் வரைக்கும் அந்த ஆட்டத்து வசம் அந்த காலத்தை வச்சிருக்கிறது. இந்த 1 வருஷம் வரைக்கும் நீங்கள் மாசம் மாசம் அந்த திதி வருகின்ற பொழுது மாசம் மாசம் மாசிக திதி கொடுக்க வேண்டும். திதி கொடுக்க வேண்டாம், இதை பெருசா பூஜை பண்ணி அலங்க அப்படி செய்யறது இல்ல. அவர்களுடைய மாசம் மாசம் அவர்கள் இறந்த திதி அவர்களுக்கு பிரியமான ஒரு உணவோ ஏதோ படைத்து வைத்து ஒரு தோத்திரத்தை சொல்லி வழிபட்டு வர வேண்டும். அதான் என்னடா முதல் 1 மாசத்துக்கு 1 வழியா வழிபட்டு கொண்டு வருகின்றோம். இப்பொழுது அப்படி வழிபட்டு வர வேண்டும். இந்த ஊருக்கு செல்றதுக்கு கிட்டத்தட்ட 1 வருஷம் எடுக்கும். இதைத்தான் கந்தர் அலங்காரத்துல சொன்னார், ஊற்றுவன் ஊர்க்கு செல்லும் வழியும் துயரும் பகரீர் பகரீர் மறந்தவர்க்கே. அங்க போற வழியில வந்து நிறைய கஷ்டம் இருக்குது. நிறைய வெயில், அதாவது வெக்கை தாங்காது, தண்ணி கிடையாது, மரம் கிடையாது, நிழல் கிடையாது, முட்கள். அந்த பசி தாகத்தோடு தான் அந்த பாதை போகும். யமதூதர்கள் அழைத்து கொண்டு போவார்கள். The tell again and again about the cruel health and the excruciating thirst and pains on the way to the abode of Jama, the lord of death. இது கந்தர் அலங்காரம். அருணகிரிநாதர் பாடி கந்தர் அலங்காரத்தில் இதை சொல்றாரு. இது அருணகிரிநாதன் மட்டும் தான் சொல்லி வச்சாரு, திருக்குர்ஆன்லேயும் இதே வசனம் இருக்குது. உங்களில் ஒருவருக்கு மரண நேரம் வந்துவிட்டால் இறைவன் அனுப்பிய வானவர்கள் உங்களுடைய உயிரை கப்பற்றுவார்கள். அவர்கள் அந்த கடமையில் எந்த குறையும் வைப்பதில்லை. இந்த குர்ஆன்ல வந்து 6ஆம் அதிகாரம் 61ஆம் வசனம்.
இதை பற்றி அதிகம் பேசுவதில்லை.
இதே மாதிரி அடுத்தது இன்னொரு வசனம் 32ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம் சொல்லுது, உங்கள் மீது நியமிக்கப்பட்ட மரணத்தின் வானவர்கள், அது சொல்லுவார்கள் மலக்குள் மவுத் என்று. மலக்குள் மவுத், நாங்கள் ஜமதூதர்கள் என்று சொல்லுவோம் இல்லையா, அதுதான். உங்களை முழுமையாக கற்பித்திக் கொள்ளுவார். இது 32:11 திருக்குறான். அதே மாதிரியாக இந்த பூர பாதை இருக்குல்ல, வலியும் துயரும் பகரீர் பகரீர் மறந்தவர்க்கே என்று அருணகிரார் சொன்னதை அப்படியே குரான்ல சொல்லி இருக்கு. பின்னர் முகங்களிலும் முதுகுகளிலும் அடித்தவாறு உயிர்களை கைப்பற்றி செல்லும் போது நிலைமை எப்படி இருக்கும், இது 47:27 குரான் சொல்லுது. இதுதான் அந்த ஜமலோ, இது நரக வேதனை இல்ல, போற பாதை ஒரு டேஸ்ட்.
அங்க போன
சொல்லுவார்கள் அந்த பாதை அப்படி போகுது, அங்க போகுது. இதுதான் அந்த பூர பாதை. இதுக்குத்தான் ஒரு வருஷம், இந்த காலத்துக்குத்தான் நாங்கள் மற்றவர்களுக்கு தண்ணி தானம், ஓ தான தர்மம் கொடுக்கறது, தண்ணி தண்ணி தானம், தண்ணி தொட்டி தர்மம். மற்றது அந்த நாளில் கிணறு வெட்டி வைப்பார்கள், குளம் வெட்டி வைப்பார்கள், அல்லது பிள்ளைகளுக்கு பால் வார்க்கிறது, பாயாசம் கொடுக்கறது, சின்ன பிள்ளைகளுக்கு தின்பண்டம் கொடுக்கறது. பொதுவாக திருமணம் ஆகாது இறந்தவர்களுக்கு அது இருக்கிறது கட்டாயம். மற்றவர்களுக்கு என்றா அவர்களுக்கு மூன்று விதமான போஜன தானம் இருக்குது. ஒன்று பிராமணர்களுக்கு பிராமண போஜனம், அவர்களுக்கு சமைத்த உணவு நீங்கள் கொடுக்க முடியாது, அவர்கள் சமைத்து சாப்பிடக்கூடிய அரிசி மரக்கறி அல்லது அதுக்குரிய பணம் பொருளை கொடுப்பது. இரண்டாவது மாகேஸ்வர பூஜை, மாகேஸ்வர பூஜை என்றா சும்மா அன்னதானம் இல்ல, அன்னதானம் ஏழை எளியவர்களுக்கு கொடுப்பது. மாகேஸ்வர பூஜை இறைவனுடைய அடியவர்களுக்கு கொடுப்பது, அமுது கொடுப்பது. மூன்றாவது அன்னதானம், ஏழை எளியவர்களுக்கு இல்லாதவர்களுக்கு கொடுப்பது அன்னதானம். இந்த மூன்று வகையான பசி தாகத்தை தீர்ப்பது, வஸ்திர தானம் கொடுப்பது, இந்த மூன்று வகையான ஆக்களுக்கும் வஸ்திரங்களை தானமாக கொடுப்பது. இதுக்குத்தான் நாங்கள் இறந்த பிறகு தானம் கொடுக்கிறோம் இல்லையா, வஸ்திரம் கொடுக்கிறோம், குடை கொடுக்கிறோம், மிதிவெடி கொடுக்கிறோம், செருப்பு கொடுக்கிறோம் இல்லையா, அந்த பாதைக்கு போவதற்கு இது எல்லாம் வழியாக இருக்கும். இந்த கேள்விகள் வருகின்றன, எடுத்துக்கொண்டு
வணக்கம்.